லூக்கா அதிகாரம் 6. ஓய்வு நாளாகிய ஒரு தினத்தில் இயேசு தானியங்கள் விளைந்திருந்த நிலத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்தார். அவரது சீஷர்கள் தானியத்தைக் கொய்து தங்கள் கைகளினால் நசுக்கி அதை சாப்பிட்டனர். சில பரிசேயர்கள்,
ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? ஓய்வு நாளன்று இவ்வாறு செய்வது மோசேயின் சட்டத்தை மீறுவதாகும்
என்று கூறினர். இயேசு,
தாவீதும் அவனது மக்களும் பசியுடன் இருந்தபோது செய்ததை குறித்து நீங்கள் படித்திருக்கிறீர்கள். தாவீது தேவாலயத்துக்கு சென்றான். தாவீது தேவனுக்கு படைக்கப்பட்ட தேவனின் அப்பத்தை எடுத்து அதை சாப்பிட்டான். தன்னோடு இருந்தவர்களுக்கும் சில அப்பத்தை கொடுத்தான். இது மோசேயின் சட்டத்திற்கு மாறானது. ஆசாரியர்கள் மட்டுமே அந்த அப்பத்தை பிசுக்க முடியும் என்று அச்சட்டம் கூறுகின்றது
என்று பதில் சொன்னார். பின்பு இயேசு பரிசேயரை நோக்கி,
ஓய்வு நாளுக்கும் மனிதகுமாரன் ஆண்டவராக இருக்கிறார்
என்றார். மற்றொரு ஓய்வு நாள் வந்தபோது இயேசு ஜெப ஆலயத்திற்குச் சென்றார். இயேசு ஜனங்களுக்குப் போதித்தார். வலதுகை முடமான ஒருவன் அங்கிருந்தான். ஓய்வு நாளில் இயேசு அம்மனிதனை குணமாக்குவாரா என்பதை பார்ப்பதற்கு வேதபாரகர்களும் பரிசேயர்களும் காத்து கொண்டிருந்தனர். குற்றம் சுமத்தும்படியாக இயேசு ஏதேனும் தவறை செய்வாரா என அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் முடமான கை கொண்ட அம்மனிதனை நோக்கி,
எழுந்து இம்மக்களுக்கு முன்பாக நில்
என்றார். அம்மனிதன் எழுந்து அங்கே நின்றான். பின் இயேசு அவர்களை நோக்கி,
ஓய்வு நாளில் நல்லதை செய்வதா கெட்டதை செய்வதா எது நல்லதென்று உங்களை கேட்கிறேன். ஓர் உயிரை பாதுகாப்பதா அல்லது அழிப்பதா எது சரியானது
என்று கேட்டார். இயேசு சுற்றிலும் எல்லாரையும் நோக்கினார். இயேசு அந்த மனிதனை நோக்கி,
உன் கையை நான் பார்க்கட்டும்
என்றார். அம்மனிதன் கையை நீட்டினான். அந்தக் கை குணமானது. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் மிகவும் கோபமடைந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர்,
நாம் இயேசுவுக்கு என்ன செய்யக்கூடும்
என்று கூறிக்கொண்டனர். அக்காலத்தில் இயேசு பிரார்த்தனை செய்யும் பொருட்டு ஒரு மலைக்குச் சென்றார். இரவு முழுவதும் தேவனிடம் பிரார்த்தனை செய்தவாறே அம்மலையில் இருந்தார். மறுநாள் காலையில் இயேசு தனது சீஷர்களை அழைத்தார். அவர்களுள் 12 பேரைத் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அவர்கள் சீமோன், இயேசு அவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், அந்திரேயா என்னும் பேதுருவின் சகோதரன், யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தொலமேயு, மத்தேயு, தோமா, யாக்கோபு, அல்பேயுவின் குமாரன், சீமோன், செலோத்தே என்று அழைக்கப்பட்டவன், யூதா, யாக்கோபின் குமாரன், யூதாஸ் காரியோத் என்பவர்கள் ஆவர்கள். இந்த யூதாஸ் இயேசுவை பகைவர்களிடம் ஒப்படைத்தவனாவான். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மலையிலிருந்து இறங்கினர். இயேசு சமவெளியான இடத்தில் நின்றார். அவருடைய சீஷர்கள் கூட்டமாக அங்கே குழுமியிருந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம் ஆகிய பகுதிகளிலிருந்தும் தீரு, சீதோன் ஆகிய கடலோரத்து பட்டணங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் இயேசுவின் போதனைகளைக் கேட்கவும் தங்கள் நோய்களிலிருந்து குணம்பெறவும் அங்கு வந்தனர். பிசாசின் அசுத்த ஆவிகளால் துன்புற்ற மக்களை இயேசு குணமாக்கினார். எல்லா மக்களும் இயேசுவைத் தொடும்படியாக முயன்றனர். ஏனெனில் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. இயேசு அவர்கள் எல்லோரையும் குணப்படுத்தினார். இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து,
ஏழைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குரியது. இப்போது பசியால் வாடுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் நீங்கள் சந்தோஷமாக நகைப்பீர்கள். மக்கள் உங்களை வெறுக்கும் போதும் நிராகரிக்கும் போதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் மனிதகுமாரனுக்கு உரியோர். ஆதலால் உங்களை தீயோர் என்றும் சொல்லுவார்கள். அவர்கள் அதை சொல்லும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய வெகுமதி காத்திருப்பதால் இத்தருணங்களில் நீங்கள் மகிழுங்கள். உங்களை அவர்கள் மிக இழிவான முறையில் நடத்துவதைப் போலவே அவர்கள் முன்னோர் தீர்க்கதரிசிகளையும் இழிவுபடுத்தினர். ஆனால் செல்வந்தர்களே, நீங்கள் உங்கள் வாழ்வில் சுகமாக வாழ்ந்ததால் இனிமேல் அது உங்களுக்கு கேடாக இருக்கும். இப்போது திருப்தி பெற்ற மக்களே, அது உங்களுக்கு கேடாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் பசியடைவீர்கள். தற்போது சிரிக்கும் மக்களே, அது உங்களுக்கு கேடாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் வேதனையும் அழுகையும் அடைவீர்கள். எல்லாரும் உங்களை குறித்து நல்லதாக சொல்லுகையில் மோசமானதே நேரும். பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து அவர்கள் முன்னோர் நல்லதாகவே சொன்னார்கள்
என்றார்.
என் போதனைகளை கேட்கிற மக்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை நேசியுங்கள். உங்களை வெறுக்கிற மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களிடம் தீயவற்றை கூறுகிற மக்களை ஆசீர்வதிக்குமாறு தேவனை வேண்டுங்கள். உங்களை இழிவாக நடத்துகிறவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தால் அவனை மறுகன்னத்திலும் அடிக்க அனுமதியுங்கள். உங்கள் அங்கியை யாரேனும் ஒருவன் எடுத்தால் உங்கள் சட்டையையும் அவன் எடுத்துக்கொள்ள அனுமதியுங்கள். உங்களிடம் கேட்கிறவனுக்கு கொடுங்கள். உங்களுக்குரிய பொருளை ஒருவன் எடுத்துக்கொண்டால் அதை திரும்ப கேட்காதீர்கள். உங்களுக்கு பிறர் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கும் செய்யுங்கள். உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்களும் நேசித்தால் அதற்காக உங்களை புகழ வேண்டியது தேவையா? இல்லை, பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களிடம் அன்பு காட்டுகிறார்களே. உங்களுக்கு நல்லதை செய்பவர்களுக்கு நீங்களும் நன்மை செய்தால் அவ்வாறு செய்வதற்காக உங்களை புகழ வேண்டுமா? இல்லை, பாவிகளும் அதை செய்கிறார்களே. திருப்பி அடைத்துவிட முடிந்தவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களை அதற்காக புகழக்கூடுமா? இல்லை, பாவிகளும் கூட பிற பாவிகளுக்கு அதே தொகையை திரும்ப பெறும்படியாக கடன் உதவி செய்கிறார்களே. எனவே பகைவர்களிடம் அன்பு காட்டுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என்கிற நம்பிக்கை சிறிதும் இல்லாவிடினும் கூட கடன் கொடுங்கள். நீங்கள் இந்த காரியங்களை செய்தால் அதற்கு மிகுந்த பலனை பெறுவீர்கள். மகா உன்னதமான தேவனின் பிள்ளைகள் ஆவீர்கள். ஆம், ஏனெனில் பாவிகளுக்கும் நன்றியற்ற மனிதர்களுக்கும் தேவன் நல்லவர். உங்கள் தந்தை அன்பும் இரக்கமும் உடையவராக இருப்பது போலவே நீங்களும் அன்பும் இரக்கமும் உடையவர்களாக இருங்கள். மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள். இதனால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். மற்றவர்களை பழிக்காதீர்கள். இதனால் நீங்களும் பழிக்கு ஆளாக மாட்டீர்கள். பிறரை மன்னியுங்கள். இதனால் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். பிறருக்கு கொடுங்கள், நீங்களும் பெறுவீர்கள். உங்களுக்கு மிகுதியாக அளிக்கப்படும். உங்கள் கைகளில் கொள்ள முடியாதபடிக்கு உங்களுக்கு அள்ளி வழங்கப்படும். உங்கள் மடிகளில் கொட்டும்படிக்கு மிகுதியாக உங்களுக்கு தரப்படும். நீங்கள் பிறருக்கு கொடுக்கிறபடியே தேவனும் உங்களுக்கு கொடுப்பார்
என்றார். இயேசு அவர்களுக்கு ஓர் உவமையை கூறினார்.
ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? இல்லை, இருவரும் குழிக்குள் விழுவார்கள். ஆசிரியரை காட்டிலும் மாணவன் நன்கு கற்று தேர்ந்தபோது தனது ஆசிரியரைப் போல விளங்குவான். உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை கவனிக்க முடியாத போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சிறு தூசியை நீ கவனிப்பது ஏன்? நீ உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, உன் கண்ணில் இருக்கிற சிறு தூசியை எடுத்து போடட்டுமா என்கிறாய். ஏன் இதை சொல்கிறாய்? நீ உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை பார்ப்பதில்லை, நீ வேஷமிடுகின்றாய். முதலில் உன் கண்ணில் இருக்கும் மரத்துண்டை எடுத்துவிடு. அப்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் தூசியை எடுத்து போடுவதற்கு நீ தெளிவாக பார்க்க முடியும். ஒரு நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்காது. அவ்வாறே ஒரு கெட்ட மரமும் நல்ல பழத்தை கொடுக்காது. ஒவ்வொரு மரமும் அது கொடுக்கிற பழத்தினால் அறியப்படும். முட்செடிகளில் இருந்து மக்கள் அத்திப்பழங்களை சேர்ப்பதில்லை. புதர்களிலிருந்து திராட்சை பழங்களை அவர்கள் பெறுவதில்லை. நல்ல மனிதனின் இதயத்தில் நல்ல காரியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். எனவே அவன் இதயத்திலிருந்து நல்ல காரியங்களையே வெளிப்படுத்துவான். ஆனால் தீய மனிதனின் இதயத்தில் தீய காரியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். எனவே அவன் தீய காரியங்களை வெளிப்படுத்துவான். ஏனெனில் ஒருவனின் வாய்வழியே வெளிப்படும் வார்த்தைகள் அவனுடைய இதயத்தில் இருப்பவற்றின் வெளிப்பாடே ஆகும். நான் கூறுவதை நீங்கள் செய்யாமல் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் அழைக்கிறீர்கள்? என்னிடம் வந்து என் போதனைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் வீட்டை கட்டுகிற ஒரு மனிதனைப் போல் இருக்கிறான். அவன் ஆழமாக தோண்டி உறுதியான பாறையின் மீது அவனுடைய வீட்டை கட்டுகிறான். வெள்ளப்பெருக்கின் போது அவ்வீட்டை வெள்ளம் அடித்து செல்ல முற்படும். ஆனால் வெள்ளப்பெருக்கு அவ்வீட்டை அசைக்க முடியாது, ஏனெனில் அவ்வீடு உறுதியாக கட்டப்பட்டுள்ளது. ஆனால் என் வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செய்யாத ஒவ்வொரு மனிதனும் பாறையின் மேல் தன் வீட்டை கட்டாத மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். வெள்ளப்பெருக்கின் போது அவ்வீடு எளிதில் இடிந்து போகும். அவ்வீடு முழுக்க நாசமாகிவிடும்
என்றார்.